தந்தை டொமினிக் சூரிய சக்தி, காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்பட முடியும். இந்த தொழில்நுட்பங்கள் பற்றியும் எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
இதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, இது ஒரு உலகம் மயமாக்கலுடைய ஒரு பேரிழப்பா? அதாவது இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அணு உலையோட சேர்ந்து கல்கத்தாவுல ஒரு அணு உலை தொடங்கும் போது அதை வந்து கம்யூனிஸ்டுகள் இங்க எதிர்க்கறாங்க. அதே தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வைக்கிற அணு உலைய கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து அணு உலைக்கு எதிரானவர்களா அல்லது இவர்கள் அரசியல் சுயநலவாதிகளா அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. அதனால குறிப்பா நான் என்ன சொல்றேன், மனித உயிர்களுக்கும் மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வழிகளில் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது, அனல் நிலையம் இருக்கிறது, இன்னும் காற்றாலை வழியாக தயாரிக்கக்கூடியது இருக்குது, இன்னைக்கு தூத்துக்குடி பகுதிகள் இருக்கிறது, இன்னும் தமிழகத்துல கடலோர பகுதிகளில் காற்றுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது, அங்கெல்லாம் வந்து இந்த காற்றாலை வழியாக செய்யலாம். அதுபோல சாண எரிவாயு வழியாக வந்து மின்சாரத்தை உருவாக்கலாம். குறிப்பா இன்னும் அதிகமாகவே தமிழ்நாட்டுல நிறைய மின்சார திருட்டு இருக்கிறது. மின்சார திருட்டு பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் மாநாடுகளுக்கெல்லாம் மின்சாரம் திருடப்படுகிறது. பல நூறு அல்லது பல ஆயிரம் மின்சார சக்திகள் இலவசமாக திருடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மின்சாரம் வீணாவதை அல்லது திருடப்படுவதை கட்டுப்படுத்தினாலும், அதுபோல இந்த இலவச மின்சாரம் என்று அங்கங்கு கொடுத்திருக்கிற அதுகளை எல்லாம் முறைப்படுத்தினாலும், அதை தாண்டி இன்னும் அனல் நிலையம், காற்றாலை வழியாக வருகின்ற மின்சாரம், சாண எரிவாயு மின்சாரம் என்று மக்களை தயார்படுத்தி அந்த வழியிலே தனியார்களை உற்சாகப்படுத்தினால், இன்று பல தனியார்கள் அனல் மின் நிலையங்களை தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்களுக்காக மின்சாரம் தேவைப்படுகிறது என்று சொல்லி அந்த மக்களையே கொள்ளுகின்ற ஒரு சக்தியை ஏன் நாம் தயாரிக்க வேண்டும்? இது மனிதனுடைய தலைக்கு மேல் ஒரு அணுகுண்டை தொங்கவிட்டிருப்பது போல எப்பொழுது விழும், எப்பொழுது வெடிக்கும் என்று பயமுறுத்துகின்ற அணு உலை வழியான மின்சாரம் எதற்கு என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த கடவுளுடைய கிருபையில பல்வேறு விதமான வழியாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்று நெய்வாலியிலே தயாரிக்கிற அனல் நிலையம் மூன்று மாநிலங்களுக்கு நாம் போகிறது. ஏன் அனல் நிலையத்தை இன்னொரு இடத்தில் தமிழகத்தில் தொடங்கக்கூடாது, அல்லது அரசிடமே அதற்கு கஜானா இல்லை என்றால் தனியார்கள் நிறைய பேர் தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தனியார்களை அழைக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிகளை அழைக்கலாம், அப்படி தயார் பண்ணலாம். ஆக சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்காத இப்படிப்பட்ட மின்சாரங்களை தயாரிக்கக்கூடிய வழிகளை அரசு சென்றால் மின்சாரம் போதிய அளவிற்கும் கிடைக்கும். மக்களும் இந்த போன்ற அணு உலைகள் ஒரு 60 ஆண்டு வரை அவர்களுடைய நிலங்களை பாதித்து, கடல் பகுதிகளை பாதித்து, வாழ்வாதாரத்தை பாதித்து, அவர்களுக்கு நோய், அவர்களுக்கு கேன்சர், இப்படிப்பட்ட நிலைகள், குழந்தை பெறாதன்மை, இப்படிப்பட்ட பயங்களுக்கெல்லாம் மக்கள் தங்களுடைய பகுதிகளிலேயே பயந்து கொண்டு, தங்களுக்கு என்ன வருமோ என்று அவர்கள் அச்சப்பட்டுக் கொண்டு, அதில் வருகின்ற ஒளியிலே அவர்கள் ஒளிமயமாக எப்படி வாழ முடியும்?
தந்தை டொமினிக் உலகமே போற்றும் அறிவியல் மேதை, தமிழர்களாகிய நாம் அனைவரும் மிகவும் மதிக்கும் அறிவியல் மேதை நமது அப்துல் கலாம் அவர்கள். இவர் இந்த கூடங்குளம் அணுமின் நிலை உலையை பார்வையிட்ட பிறகு சொன்ன கருத்து பற்றிய தங்களது அபிப்பிராயம் என்ன?
அடிப்படையா வந்து ஒரு தமிழன் இந்திய ஜனாதிபதியாக மாறியவர், அவர் வந்து ஒரு மாமனிதர், அவருக்குரிய மரியாதையும் அவருக்குரிய வணக்கமும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையிலே, ஒரு தமிழன் என்ற முறையிலே எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்திலே அவர் நடந்து கொண்ட விதத்திலே எனக்கு முற்றும் மாற்று கருத்து உண்டு. அவர் நடந்து கொண்ட விதத்திலே நான் ஆத்திரமும் பட்டேன். அதை குறித்து ஒரு தலையங்கமே எழுதினேன். அப்துல் கலாம் வந்து கூடங்குளத்துக்கு போனது மக்களுடைய பயத்தை போக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் நினைத்தோம். ஆனால் அங்கே சென்று அவர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பார்த்தே ஒழிய பயந்து கொண்டிருந்த தன் மக்கள், தமிழ் மக்களை சென்று இதனால் என்ன விளைவு என்று அந்த மக்களிடம் விளக்கி பேசவில்லை. இன்னொன்று, குறிப்பாக அவர் ஒரு அணு விஞ்ஞானி, தான் சேர்ந்த துறையை பற்றியே தவறாக சொல்வதற்கு அவருக்கு வந்து எப்படி வாய் கூசும்? அவர் ஒரு வாத்தியார். ஆகவே அவர் வந்து ஒரு கடலியல் நிபுணரோ அல்லது நிலவியல் நிபுணரோ கிடையாது. ஆகவே இந்த அணு உலை வழியாக என்ன சக்தி வரும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் இதனால் ஏற்பட போகின்ற இது அணு கழிவுகள் கடலில் கலப்பதனால் என்ன வரும், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் அவருக்கு எதிராக பேசாதவர். அப்படி பேசாமல் இருக்க அவருக்கு காரணம் என்னவென்றால், அதுதான் அவருக்கு சொல்லப்பட்டது. மத்திய அரசினுடைய கைப்பாவையாக அவர் கூடங்குளத்திற்கு அனுப்பப்பட்டார். என்ன சொன்னார்களோ அதை அவர் போய் பார்த்துவிட்டு அப்படியே சொல்லிவிட்டு வந்தார். அவர் இரவிலே சென்று இரவிலே பார்த்துவிட்டு அடுத்த நாள் காலை இங்கே வந்து விட்டார். ஆக 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலே போய் பார்த்து விட்டு எல்லாம் நன்றாக இருக்கிறது, பயப்பட தேவையில்லை என்று அவர் சொன்னது தமிழராக இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதிக்காதவராகவும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாதவராகவும், அப்படி அவர் உண்மையிலேயே சொல்வது உண்மை என்றால் அந்த மக்களிடம் போய் அமர்ந்திருக்கலாம், அவர் தமிழ் என்ற முறையிலே வரவேற்றா இருப்பார்கள், எதிர்பார்த்தார்கள் அவர் வருவார் என்று அவர்களுடைய சந்தேகங்களுக்கும் அவர்களுடைய பயங்களுக்கும் நேரடியாக அவர் சொல்லியிருந்தால் மக்கள் அதை கட்டாயமாக ஏற்றிருப்பார்கள். இவரே சொல்லுகிறார் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று. ஆனால் அவர் மக்களை சந்திக்காமல் வந்தது அரசினுடைய சூழ்ச்சி, அவர் அதற்கு விலை போய்விட்டார். ஆகவே மாமனிதர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து எல்லோருடைய மதிப்பை பெற்றவர், என் மதிப்புக்குரியவர். ஆனால் கூடங்குள விஷயத்திலே அவர் வெளியிட்ட செய்தி எனக்கு முற்றிலும் மாற்றுக்கருத்துண்டு. அதை நான் மிகவும் வருத்தத்தோடு வன்மையாக என்னுடைய தலையங்கத்திலே கண்டித்திருக்கிறேன்.
4,000 கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு அனல் மின் நிலையங்களை அமைக்கவிருப்பதாக அறிவித்துள்ளதே?
ஆமா, அது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய செய்தி. அது வந்து ஒரு தனியார் நிறுவனமோட சேர்ந்து அல்லது இவங்க தனியா பண்றாங்களா அது இன்னும் முடிவுக்கு வரல. இருந்தாலும் மத்திய அரசிடம் வந்து இவ்வளவு மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்குவதாகவும் இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மத்திய அரசிட்ட போய் அங்க போராடுறதுக்கு பதிலா இங்க வந்து நெய்வேலி மின் நிலையத்துல இருக்கிற நம்ம மின்சாரத்தை நம்ம மாநிலத்துக்கு எங்களுக்கு போகதான் கொடுப்போம்னு சொல்லி, எப்படி கர்நாடகத்துல எங்களுக்கு போகதான் உங்களுக்கு தண்ணி விடும் சொல்லி காவிரி நதியிலையும், எப்படி கேரளா முல்லை பெரியாரை நாங்க உடைச்சிட்டு எங்களுக்கு அணை கட்டிக்கோன்னு சொல்றாங்களோ அது போல நாமளும் செஞ்சிருக்கலாம். ஆனா இவர்கள் அதுக்கு போகாம மத்திய அரசிட்ட போய் மின்சாரம் விலை கொடுத்து வாங்குறாள், இதனால தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு பொருளாதார அளவில் ஏற்படும். ஆனால் இப்பொழுது இந்த 4,000 கோடியிலே இவர்கள் அணு நிலையத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல வழி. இதை தொடர்ந்து அணுமின் நிலையங்களை தொடங்கினால் அது வந்து தமிழகத்தினுடைய மின்சாரத்தினுடைய தேவையை நிவர்த்தி செய்யும் என்பதுதான் எல்லாருடைய கருத்து. அதை எல்லாரும் வரவேற்கிறார்கள்.
இந்த கூடங்குளம் அணுமின் உலை எதிர்ப்பு போராட்டக்காரர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து உதவிகள் கிடைக்கின்றன என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
அதாவது எப்படி ஒரு வருத்தமான நிகழ்வுனா, ஒருத்தன் வந்து எனக்கு நான் செத்து போயிருவேன், என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாழ்வு இல்லையா, எங்களை வாழ வைக்கிறதுக்குன்னா இந்த அணு உலையை தொடங்காதீங்கன்னு சொல்லி போராடுறதுக்கு யாரும் காசு கொடுக்கணும்னு தேவையில்லை. இது அரசியல்வாதிகளுடைய பழக்கம், அவர்களுடைய வழக்கம். காசு கொடுத்தே கூட்டத்தை கூட்டுவதும், காசு கொடுத்தே பேரணி நடத்துவதும், சாராயமும் பிரியாணியும் வாங்கி கொடுத்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற ஒரு செயல்தான் இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் அல்லது ஆயர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அடிப்படையில் முதல் கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் குருக்களும் ஆயர்களும் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்கன்னா, கடலோரத்தில் வாழ்கின்ற மீனவர்களிலே பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவ மக்கள். ஆக கிறிஸ்தவ மக்கள் பாதிப்புக்குள்ளாவோம் என்று பயப்படுகிற போது பயப்படுகின்ற அந்த மக்களுடைய தலைவர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள். ஆகவே மக்களோடு இருப்பதுதான் தலைவனுடைய கடமை. துன்பம் வரும்போது அரசியல்வாதிகளைப் போல ஓடிவிடுவதும், எலெக்ஷன் வரும்போது மக்களை தேடி வருவதும் குருக்களும் ஆயர்களுடைய வேலை அல்ல. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் பணம் கொடுக்க போவதில்லை. காரணம், அவர்கள் அணு உலையை ஆதரிக்கிறவர்கள். ஆகவே அணு உலைக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் பணம் கொடுக்க மாட்டார்கள். முதலிலே நானும் அமெரிக்காவிலே 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அவர்கள் மனிதநேய செயல்களுக்கு உதவி செய்வார்களே ஒழிய, இப்படி அணு உலையை நிறுத்த வேண்டும், அதற்கு போராடுகிறோம், காசு கொடுங்கள் என்றால் அப்படி கொடுப்பதற்கு எந்த நிறுவனங்களும் அங்கு இல்லை. சுப உதயகுமார் போராட்ட குழு தலைவர் வந்து தமிழக முதல்வருக்கு ஒரு திறந்த கடிதம் எழுதியிருக்கிறார். நாங்கள் வந்து இந்த போராட்டத்திற்கு வெளிநாட்டிலிருந்தோ, பன்னாட்டு இந்திய தொண்டு நிறுவனங்களிலிருந்தோ, தனியார் நிறுவனங்களிடமிருந்தோ, கட்சிகளிடமிருந்தோ எந்த பணமோ வேறு உதவியோ வந்ததும் இல்லை, இப்போது வரவும் இல்லை. எந்த ஜாதி மத நிறுவனங்களிடமிருந்தும் நாங்கள் எந்த உதவியும் பெறவில்லை. எங்கள் மீனவ மக்களும் விவசாயிகளும் வர்த்தகர்களும் தொழிலாளர்களும் பீடி சுற்றும் பெண்களும் தருகின்ற சிறிய நன்கொடையை வைத்து மிக சிக்கனமாக செலவு செய்து காந்திய வழியில் எளிமையாக போராடி வருகிறோம். பிற ஊர்களிலிருந்து வருபவர்கள் போவதற்கு செலவுகளை அவர்களே கவனித்துக் கொள்கிறார்கள். போராட்டங்களுக்கு வருபவர்கள் வெறும் தண்ணீர் மட்டுமே நாங்கள் இங்கே கொடுக்கிறோம், இதை வருகிற எல்லோருமே பார்க்கிறார்கள் என்று தமிழக முதல்வருக்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு மிகவும் வருந்தத்தக்கது. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதை தமிழக அரசும் இந்திய அரசும் மனித நிலையில் நிறுந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
தந்தை டாம்னிக், உலகில் ஏற்பட்டுள்ள அணுமின் உலைகள் விபத்துகள் பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
குறிப்பா பாத்தீங்கன்னா, சோவியத் யூனியன்ல கிறிஸ்டீம் என்ற இடத்துல 1957லயும், அமெரிக்காவில வந்து மயில் தீவுங்கள 1979லயும், செர்னோபில்ல 1986ல அணு உலை விபத்துகளை ஏற்பட்டிருக்கிறது. 1947ல இருந்து 2008 வரைக்கும் 76 அணு உலை விபத்துகள் உலக அளவில் நடந்திருக்குது. இதனால 1,00,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் 56 விபத்துகள் செர்னோபில் விபத்துக்கு பின்னால நேர்ந்தவை. இப்படி இந்த விபத்துக்கள்ல வந்து பல்வேறு விதமான பண இழப்பை விட பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழப்புகள் அந்த விபத்து ஏற்படும் போது மட்டும் இல்ல, அது தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளாக, அந்த பல தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய விபத்துகளா இருக்குங்கிறது தான் மிகவும் வருந்தக்கூடியது.
தந்தை டொமினிக் கூடங்குளம் அணுமின் உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து எமது வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக தெளிவாக விளக்கியதற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். உண்மை வெல்லட்டும் என ஜெபிக்கின்றோம். வணக்கம்.